الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا أمة مؤمنة خير من مشركة ولو أعجبتكم وقال الله تبارك وتعالى ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم فقال نبينا عليه الصلاة والسلام المرأة إذا صلت خمسها وصامت شهرها وأطاعت لربها وأدت حق زوجها يقال لها ادخلي الجنة من أي أبوابها شئت أو كما قال عليه الصلاة والسلام رواه الحاكم في مستدركه. மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல்வேறு நிறைகளும் அதைவிட அதிகமான குறைகளோடும் படைத்திருக்கிறான். ஆனால் அந்த குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றுவதற்குரிய வழிகளையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுக்கு காட்டித் தந்திருக்கிறான். எப்போது மனிதனுடைய செயல்பாடுகள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடையவருடைய முறை பிரகாரம் அமையுமோ அந்த வாழ்க்கை முறை முழுமையானதாக, எப்போது மனிதன் அவனவருடைய விருப்ப பிரகாரம் அவர் கண்டதை கேட்டதை அவர் நடைமுறையில் வைத்திருப்பதை செய்ய முற்படுவாரோ அவருடைய வாழ்க்கை நிரப்பமாக ஆகாது, அதற்கு மாற்றமாக அது குறையுள்ளதாக இருக்கும். ஏன் தீனை விட்டுவிட்டு மார்க்கத்தை விட்டுவிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் நிரப்பமாக ஆக முடியாது. மார்க்கத்துக்கு வழியில் ஒரு நிரப்பம் இருக்குமாக இருந்தால் மார்க்கம் நிரப்பமாக இருக்க முடியாது. மார்க்கம் நிரப்பமாக இருந்தால் மார்க்கத்தை முழுமையாக விட்டுவிட்டு செய்யக்கூடிய செயல்கள் நிரப்பமாக இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தை நிரப்பமான உண்டு என்கிறான். மார்க்கம் நிரப்பமானது என்று சொல்கிறார். அல்யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் அக்மம் து அலைக்கும் ஞாபகம். இன்றைய இந்த நாளில் உங்களுடைய தீனை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். தீன் முழுமையானது. யார் எல்லா காரியத்திலும் தீனை பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய காரியம் முழுமையாகும். யாருடைய வாழ்க்கை தீனை அனுசரித்ததாக இருக்குமோ அவருடைய வாழ்க்கை முழுமையானது. எதிலே தீனை பின்பற்றுகிறாரோ அது குறையுள்ளதாக இருக்காது. தொழுகையில் தீனை முழுமையாக பின்பற்றினால் அது நிறையான தொழுகை. நோன்பிலே நூற்றுக்கு நூறு தீனை பின்பற்றினால் அது நிரப்பமான தொண்டு. ஹஜ் உம்ராவிலே முழுமையாக தீனை பின்பற்றினால் முழுமையான ஹஜ் உம்ராவும். திருமண வாழ்வில் தீனை பின்பற்றினால் நிரப்பமான திருமண வாழ்வு. வியாபாரத்தில் நூற்றுக்கு நூறு தீனை பின்பற்றினால் அது நிரப்பமான வியாபாரம். ஆகவே தீன் எங்கு பின்பற்றப்படுகிறதோ அங்குதான் முழுமையாக இருக்கும். அடுத்த எல்லாமே குறையுள்ளதுதான். ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறார், மனிதர்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் குறைபாடுகளும் இருக்க முடியும். அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வழி என்னது? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆண்களுக்கு ஒரு வகையான பிரச்சனை, பெண்களுக்கு ஒரு வகையான பிரச்சனை. குடும்பமாக எடுத்து பார்த்தால் குடும்ப வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனை. சமூகமாக எடுத்து பார்த்தால் சமூகத்திலே ஏராளமான பிரச்சனை. பிரச்சனை இல்லாத மனிதன் உலகத்திலே இல்லை. பிரச்சனையுடைய நிறம் வித்தியாசமாகலாம், பிரச்சனையினுடைய வடிவம் வித்தியாசமாகலாம், பிரச்சனை வந்த முறை வித்தியாசமாகலாம், ஆனால் எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிறது. 20 நிமிடம் சிரித்தால் 10 நிமிடம் அழுகை, 50 நிமிடம் சிரித்தால் 10 நிமிடம் அழுகை. மாளிகையில் இருக்கட்டும் அல்லது ஒரு குடிசையில் வாழட்டும், யாரும் 24 மணி நேரமும் சந்தோஷமாக இருந்ததும் இல்லை, 24 மணி நேரமும் கவலையாக இருந்ததும் இல்லை. இந்த இரண்டும் மாறி மாறியே வருகிறது. சந்தோஷம் என்றால் துக்கம், துக்கம் என்றால் சந்தோஷம். மனிதனை அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறார். நாட்கள் அப்படித்தான் மாறி மாறி பயன்படுத்தும். தோல்வி வெற்றி, வெற்றி தோல்வி, சந்தோஷம் கவலை, கவலை சந்தோஷம், மாறி மாறி வந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த கவலைகள் ஏன் மனிதனுக்கு ஏற்படுகிறது? கவலைகள் ஏன் ஏற்படும்? உள்ளத்தில் ஏன் சஞ்சலம் ஏற்படும்? நிறைய பேருக்கு நோய் ஏற்படுகிறதே இந்த கவலைகளால். நோயினுடைய அடிப்படை சாப்பாடு அல்ல, நோயினுடைய அடிப்படை கிருமிகள் அல்ல. அவைகளுக்கு முன்பு இன்னொரு அடிப்படை இருக்கிறது. நோயினுடைய அடிப்படை மனிதனுக்கு வரக்கூடிய டென்ஷன், பதற்றம் இருக்கிறது. இந்த பதற்றம் தான் நோயினுடைய அடிப்படை. ஆக பயங்கரமான அதில் தலைவர் அல்லாஹு தாலாவுக்கு கேட்கப்படுகிறது. அல்லாஹுடைய ஆக ஆமமான வலுப்பமான படைப்பை சொல்லுங்கள். அவர் ஒன்றாக சொல்லி வருகிறார், வானம் என்கிறார், பூமி என்கிறார், ஒவ்வொரு வகையாக பதில் சொல்லிக் கொண்டு வந்து கடைசியாக சொல்கிறார்கள், அல்லாஹுடைய ஆகப்பெரிய ஒரு படைப்பு தான் மனிதனுக்கு வரக்கூடிய தூக்கம். தூக்கம் மிகப்பெரிய படித்தவரையும் ஆட்டம் காண வைக்கிறது. தூக்கம் வந்து ஆடி போய்வார். படித்த பெரிய பட்டதாரி, பெரிய மகான், அவரை விட்டால் படித்தவரே இல்லை, விஞ்ஞானி. தூக்கம் வந்தால் எல்லா விஞ்ஞானமும் கீழே போயிடும், ஆளே ஆடி போயிடுவார். ஆளே ஆட்டக்கூடிய தூக்கம். அப்போது அவர் தலைவர் எல்லாருக்கும் இல்லை, தூக்கத்தையே இல்லாமாக்கிற ஒன்றுதான் மனிதனுக்கு வரக்கூடிய பதற்றம். கவலையன் வந்து தூக்கமே இல்லை. கவலைகள் 3 வகையான கவலைகள் இருக்குது. ஒன்று நடந்தவைகளை நினைத்து வரக்கூடிய கவலை, இன்னொன்று தற்போதைய நிகழ்வில் வரக்கூடிய கவலை, இன்னொன்று எதிர்காலத்தில் வரப்போகிறதை யோசித்து வரும் கவலை. இதற்குத்தான் அரபியில் 3 வகையான வார்த்தைகள் பாவிக்கப்படுகிறது. கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து கவலை வருகிறதா, அதற்கு பேர் ஹம். தற்போது சுடச்சுட நடந்த ஒரு நிகழ்ச்சியை நினைத்து கவலையா? அதற்கு பேர் அல்ஹுசன். நாளை நடக்க போற ஒன்றை யோசித்து கவலையா? அதற்கு பேர் கம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த மூன்றில் இருந்தும் பாதுகாப்பு கேட்கப்பட்டிருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த கவலைகளை எங்கிருந்து வருகிறது என்று சிந்தித்தால், அல்லாஹ் இப்னுல் கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், மனிதனுக்கு கவலைகள் ஏற்படுவது இரண்டு வகைகளால், இரண்டு வழிகளால். பாருங்கள், உட்கார்ந்திருக்கிற நாங்களே எவ்வளவு கவலையில் அகப்பட்டிருக்கிறோம். சிலருக்கு பொருளாதாரத்தை பற்றிய கவலை, சரியான வருமானம் இல்லையே. சிலருக்கு ரிசுக்கை பற்றிய கவலை, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையே, வாகனம் இல்லையே, வீடு இல்லையே, காணி இல்லையே, கல்யாண வாகை இல்லையே, அமைந்த கணவன் அழகாக அமையவில்லையே, எனக்கு கிடைத்த மனைவி சந்தோஷமாக அமையவில்லையே, பிள்ளைகள் துக்கத்தை தருகிறார்களே, பிள்ளைகளால் மானம் போகிறே, ஊருக்கு ஒரு சாபக்கேடாக பிள்ளைகள் இருக்கிறார்களே, கல்வி சீராக இல்லையே, ஊரு சீராக இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு புத்தகம் நிறைய கவலைகள் எழுதுகிறார். ஹாஃபிஸ் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், இந்த கவலைகள் மனிதனுக்கு வருவது இரண்டு வழிகளால். மூணாவது வழி இல்லை, ரெண்டு வழிகளால் கவலை வருது. முதலாவது வழி என்ன? உலக ஆசை, ஹுப்பு துனியா, துனியாவுடைய ஆசை. ஏன் துனியாவுடைய ஆசை கவலையை கொண்டு வரணும்? துனியாவுடைய ஆசை ஏன் கவலையை கொண்டு வரணும்? இருக்கிறது 50 ஆசை, 50,000 விரலுக்கு தக்க வீங்கணும் என்று சொல்லுவார். விரலுடைய சைஸுக்கு தான் வீக்கம் இருக்கணும். இது விரலை விடவும் வீக்கம் அதிகம், வருகிற வருமானம் கொஞ்சம், இருக்கிற ஆசை பரிசு. 50,000 காசு இருக்குது, ஆசை 5 லட்சத்துக்குரியது, காசு 5 லட்சம் இருக்குது, 50 லட்சத்துக்கு ஆசை, காசு இருக்குது 50 லட்சம், 50 கோடிக்கு ஆசை. பிரச்சனை வராம இருக்குமா? 5 லட்சத்தில் இருந்து 50 லட்சத்துடைய ஆசையை பொறுத்து செய்வதாக இருந்தால் அவர் எவ்வளவு கவலைப்படணும்? இந்த ஆசை தான் மனிதனுக்கு மிகப்பெரும் கவலைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. முதலாவது காரணம், முஸ்லிம்களை கோழையாக்குவதே, தைரியசாலிகளான மூமின்களை கோழையாக்குவதே துனியாவுடைய ஆசை. கோழையாகிறது நோயாளி அல்ல, கோழையாகிறது ஆழ்பலம் இல்லாததால் அல்ல, கோழையாகிறது அரசியல்வாதிகள் இல்லாமையால் அல்ல, கோழையாகுவது ஊடகங்களுடைய பற்றாக்குறையால் அல்ல, கோழையாகுவது துனியாவுடைய ஹவாவினால். அபூதாவுதில் ரிவாயத் இருக்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யூஷிக்கு அன் ததா அலைக்கும் உல்உமம் கமா ததா அல் அகலத் இலா கஸ்அதிஹா, ஏனைய சமூகங்கள் எல்லாம் உங்களை அழித்து நொறுக்குவதில் ஒன்றுபடுவார்கள், எல்லாம் சேர்ந்து அடிப்பார். அப்படி ஒரு காலம் விரைவில் வரும். அதுக்கு உதாரணமே சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பாத்திரம் இருக்கு, உணவு தட்டு, அதிலே உணவை வைத்து வீட்டு முற்றத்திலே வைத்தால் பல வகையான மிருகங்கள் சேர்ந்து வாய் போட்டு சாப்பிடும், நாயும் வாயவிடும், மறுபக்கத்தில் ஆடும் வந்துடும், மறுபக்கத்தில் மாடும் வந்துடும், கழுதை இருந்தால் கழுதையும் வந்துடும், பூனையும் வந்துடும், காகம் வந்து மேலாட வந்து கொத்திடும். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பூனைக்கும் நாய்க்கும் காகத்திற்கும் காகத்துக்கும் ஏனைய பறவைகளுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்குது, அவைகளுக்கும் முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் சாப்பாட்டு தட்டு என்றால் எல்லாம் ஒற்றுமையாக வாயை போட்டு சாப்பிடும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுபோன்று முஸ்லிம்களை அழிப்பதா, முஸ்லிம்களை இல்லாமலாக்குவதா, முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிப்பதா, முஸ்லிம்களை நசுக்குவதா, முஸ்லிம்களை நோவிப்பதா, எல்லாரும் சேர்ந்துக்குவாங்க. அவர்களுக்குள் உள் முரண்பாடுகள் இருந்தாலும், இனமத பேதங்கள் இருந்தாலும், மார்க்க முரண்பாடுகள் இருந்தாலும், முஸ்லிம்களை அடிப்பதிலே ஒன்றுபடுவார்கள். சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது, கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வநஹ்னு மின் கில்லா, அப்போது நாம் சிறுபான்மையாக இருப்பதா அதற்கு காரணம்? ஆள் பற்றாக்குறையா? நாம் சிறுபான்மையாக இருப்பதனாலா அந்த நிலை நமக்கு வரும்? எமது எதிரிகளுக்கு தைரியம் பிறக்கும், எமது எதிரிகளுக்கு உற்சாகம் உண்டாகும். சொன்னார் நபி அலைஹி வஸலாம், இல்ல, ஆள் பழத்தை பார்த்தால் சனத்திலே நீங்க தான் அதிகமானவர், பல அக்கிங்கும் கசீர் என்று நாட்டு மட்டத்திலே பார்த்தால் நாம் சிறுபான்மை, மத ரீதியாக பார்த்தால் நாமே பழசாலிகள். முஸ்லீம்களுடைய தொகை உலகத்தில் உள்ள 200 கோடியில் 200 கோடி முஸ்லீம்கள், 200 கோடி முஸ்லீம்கள். வலா கிண்ணக்கும் கசீரும், நிறைய இருப்பீங்க, நீங்க பெரும்பான்மையாக இருப்பீங்க, ஆனாலும் நீங்கள் நின்று பிடிக்கக்கூடிய தைரியசாலிகளாக இல்லை. நீங்கள் வெள்ளத்திலே வரக்கூடிய சருகுகளை கொண்டிருப்பீர்கள். வயலிலே அறுவடை செய்ததற்கு பிறகு எப்படி அந்த வைக்கோல் இருக்குமோ, ஒன்றுக்கும் உதவாததாக இருக்குமோ, அதை போன்று நீங்கள் வைக்கோல்களை போன்று வெள்ளத்தில் அடித்து வரக்கூடிய சருகுகளை போன்று நின்று பிடிக்க முடியாமல் தண்ணீர் போகிற பக்கமெல்லாம் எப்படி அந்த சருகள் அடித்துக் கொண்டு போகுமோ, அதுபோன்று உலகம் சொல்லுகின்ற பக்கமெல்லாம் திரும்புகின்ற ஒரு சமுதாயமாக ஆகுங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் அந்த நிலைமை என்றால், உங்களுக்கு வஹன் என்ற ஒரு நோய் பிடிக்கும், ஒரு நோய், சுகர் ஒரு நோய். ரசூலுல்லாஹ் இதுக்கு அப்பால் சொல்றாங்க, உங்களுக்கு வஹன் என்ற நோய் வரும். வஹன், வமல் வஹனு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே வஹன் என்றால் என்ன? சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹுப்பு துனியா வ கராஹியத்துல் மௌத், ஒன்றோடு தலாகுமானவை. துனியாவுடைய நேசம், துனியாவில் வாழணும், நிறைய காலம் வாழணும், சந்தோஷமாக வாழணும், செல்வத்தோடு வாழணும், பெருமையோடு வாழணும், அதிகாரத்தோடு வாழணும், பட்ட பதவிகளோடு வாழணும், இந்த ஆசை வந்தால் அவர் எப்படி போராடுவார்? அவருக்கு மௌத்துக்கு வெறுப்பல்ல வரும், இவர் எப்படி போராட போறாரு? கடாகியத்துல் மௌத், மௌத்திலே வெறுப்புண்டாகும். துனியாவுடைய நேசம் உள்ளவரும் மரணத்தில் வெறுப்புள்ளவரும் ஒரு நாள் ஒரு சமுதாயத்துக்காக சாதிக்க முடியாது, கவலைகளை தாங்கிக் கொண்டிருக்க முடியாது. ஆகவேதான் இவர்கள் கையும் ரஹமத்துல்லாஹி குறிப்பிடுகிறார்கள், கவலைகளுடைய முதலாவது வாயில் துனியாவுடைய ஆசை. நீ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கவலைகளை சிந்திச்சு பாருங்க, கவலைகள் ஏன் வந்துருச்சு, அந்த கவலைகளின் ஊற்றுக்கண் எது, அந்த கவலைகள் வந்த கதவுகள் எது, அந்த கவலைகள் வந்த வாயில் எது என்று சிந்தித்தால் துனியாவுடைய அளவுக்கு அதிகமான ஆசை, அளவுக்கு அதிகமான ஆசை, இருந்ததை கொண்டு போதுமாக்கல்ல, இன்னும் தேவை என்று குறித்தால் கடன்காரன், இருக்கிறதை கொண்டு கல்யாண வாக்கல்ல, மற்றவரை பார்த்து அதுபோல நாம் கல்யாணம் முடிக்கணும், அதுபோன்று இந்த மகளுக்கு கொடுக்கணும் குறித்தால் கடன்காரன். இரண்டாவது வழி எழுதுகிறார்கள், மனிதனுக்கு கவலை வருகின்ற இரண்டாவது வழி, வணக்க வழிபாடுகளில் குறை செய்வது. துனியாவுடைய மோகம் உண்டு, இரண்டாவது வழி வணக்க வழிபாடுகளில் குறைபாடு. தொழுகை அதிலே அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது, தொழுகையில் குறைபாடு. தொழிலாலும் தன்னிஷ்டப்படி தனக்கு நினைத்த நேரத்தில் தனக்கு நினைத்த முறையில் பாத்தியா அவருக்கும் அல்லாஹுக்கும் தெரியும் சரியா பிழையா. ருக்குவுக்கு குனிவது அவர் நினைத்த பிரகாரம், ருக்குவில் இருந்து எழுப்புவது அவருடைய இஷ்டப்படி, சுஜூதுக்கு போவது அவர் இஷ்டப்படி, தொழுகையினுடைய நேரம் கிடைக்கும் நேரம். இது என்ன இபாதத்? ரமலானுடைய நோன்பில் குறைபாடு, கணவன் நோன்பு பிடித்தால் மனைவிக்கு நோன்பில்லை, மனைவி நோன்பு பிடித்தால் கணவனுக்கு நோன்பில்லை, தாயும் தந்தையும் நோன்பு வைத்தால் பிள்ளைகளுக்கு நோன்பில்லை, மாமா நோன்பு பிடித்தால் மருமகன் நோன்பில்லை. சுபஹானல்லாஹ், எங்கு சந்தோஷம் வரும்? ஆகவே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்கிறான், நீங்கள் இந்த ரெண்டு வழிகளாலும் தான் உங்களுக்கு பிரச்சனை வருகிறது, இதை தீர்க்கிறதுக்கு வழி நீங்கள் ரெண்டு விடயங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ரெண்டு விடயங்களை ஏற்படுத்துங்கள். முதலாவது விடயம் எது? உங்களுடைய ஈமானை பலப்படுத்துங்கள். இரண்டாவது விடயம், ஒவ்வொரு செயலையும் ரசூலுல்லாஹ்வுடைய முறையில் செய்ய. சாலிஹான அமல் உலகத்தில் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு அல்லாஹ் சொன்னது போன்ற தீர்ப்பை யாரும் சொல்லவும் இல்லை, சொல்லவும் முடியாது. யார் யாரோ தீர்வாக சொல்லுகிறார்கள், அது யதார்த்தமான தீர்வல்ல, போலியான தீர்வுகளை சொல்லுகிறார்கள், அது இன்னும் பிரச்சனைகளை கூட்டுகிறது. மாநாடு 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 ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சியாக ஆராய்கிறார்கள். உலகத்தில் உள்ள பிரச்சனை நாளுக்கு நாள் குறைந்ததாக இல்லை, கூடிக்கொண்டே போகும். நமது இந்த ஒரு சின்ன ஒரு நாட்டை எடுத்துப்பார், இலங்கை ஒரு சிறிய ஒரு நாடு, உலக படத்திலே நல்ல ஊண்டி பார்த்தா தான் எங்க இருக்கிறது தெரியும். அவ்வளவு ஒரு சின்ன நாடு. இந்த நாட்டிலே எத்தனை அரசாங்கங்கள், எத்தனை பொருளாதார நிபுணர்கள், எத்தனை படித்தவர்கள், எத்தனை பல்கலைக்கழக கல்விமான்கள், எவ்வளவு கோடான கோடி பணம் செலவழித்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் 1948 இருந்து 2018 வரை இருக்கிறார்கள். எத்தனை வரவு செலவு திட்டத்திற்கு மேல் வரவு செலவு திட்டம் சமர்ப்பித்தார்கள், படித்தவர்கள் சமர்ப்பித்தார்கள், படித்தவர்கள் காரணம் சொன்னார்கள். பிரச்சனை தீர்ந்ததா? பிரச்சனை அதிகரித்ததா? கடனாளியாக இருக்கிறோமே தவிர, கடனாளியாக இருக்கிறோமே தவிர பிரச்சனை தீர்ந்ததாக இல்லை. சில நாடுகளிலே வளர்ந்ததாக நடிக்கிறார்கள். அமெரிக்கா வளர்ந்த நாடு, கனடா வளர்ந்த நாடு, இங்கிலாந்து வளர்ந்த நாடு, வளரவில்லை. கட்டிடங்கள் அழகாக இருக்கிறது, வீடுகள் அழகாக இருக்கிறது, மக்கள் அங்கே வளரவில்லை. மக்கள் தற்கொலை செய்து கொள்ளும் வீதம் அந்த நாடுகளில் அதிகம். நிம்மதி இருந்தால் தற்கொலை செய்வானா? ஒரு மனிதனிடத்தில் உள்ள ஆக பெருமதியான சொத்து அவன் வீடல்ல, அவனிடத்தில் உள்ள காணி அல்ல, அவன் வைத்திருக்கும் 1 கோடி ரூபாயுடைய வாகனம் அல்ல, அவனுக்கு கிடைத்திருக்கும் அதிகாரம் அல்ல. மனிதனுக்கு ஆக பெருமதியான சொத்து அவனது உடலில் இருக்கும் உயிர். அதை உயிர் இருந்தால் தான் மற்றதையெல்லாம் அனுபவிக்கிறான். இந்த உயிரே வேண்டாம் என்று தற்கொலை செய்து கொள்கிறான்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை அவனுக்கு இருக்கும். எங்க நடக்குது? உலகத்தில் வளர்ந்த நாடுகள் என்று சொல்லுகின்ற ஊர். காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வுகளை எடுக்க தயாராகவில்லை, அவரவர் புத்திகளை போட்டு தீர்வுகளை எடுக்க தயாரானார்கள். பாரிய விபரீதத்தை உண்டாக்குறது. முழு குரானுடைய சாரம்சம் முழு உலகத்துக்கும் சொல்லும் செய்தி ஒன்றுதான், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்கள் செய்த பாவங்கள், அதற்கு தீர்வு உங்களை ஈமான் சாலிஹானவர் என்ற வட்டத்துக்குள் கொண்டு வருவது. முழு துனியாவுக்கும் இதுதான் பிரச்சனை, முழு துனியாவுக்கும் இதுதான் தீர்வு. குர்ஆனுக்கு இதை சொல்ல ஏட்டு கணக்கில் தேவையில்லை. குர்ஆனுக்கு 15-20 பாகம் எழுத வேண்டிய தேவை வரல. குர்ஆன் இதை சொல்ல ஒரு சூரா கூட எடுக்கல, குர்ஆன் இதை சொல்ல ஒரு பக்கம் கூட எடுக்கல, குர்ஆன் இதை சொல்ல ஒரு ஆயத்து கூட எடுக்கல. பாதி ஆயத்திலே முழு உலகத்தில் பிரச்சனை சொல்லிடுச்சு. وَمَا أَصَابَكُمْ مِنْ مُصِيبَةٍ فَبِمَا كَسَبَتْ أَيْدِيكُمْ ஆயத்தை முடியல, ஆயத்தை முடியல. உங்களுக்கு ஏற்பட்டுள்ள சகல சோதனைகளும் கவலைகளாக இருக்கட்டும், நோய்களாக இருக்கட்டும், கணவன் மனைவி கிளையில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், ஊருக்கும் தலைவர்களுக்கும் இடையில் உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் செய்த பாவங்களே அதற்கு காரணம். இங்கு சம்பாதித்ததுதான், கைகளால் செய்த பாவங்கள். கரங்கள் என்ன பாவம் செய்தனோ அந்த பாவங்கள் தான் இவைகளுக்கு காரணம். சகோதரி எத்தனை பாவங்களை செய்தோம், எத்தனை எத்தனை பாவங்கள். பெண்களை எடுத்துக்கொண்டால் சுபஹானல்லாஹ், எத்தனை வகையான பாவம் நடக்கும். தாபியங்களில் ஒருவர், அவருடைய பேரு ஞாபகத்துக்கு வரல, தாபியங்கள் யார், ரசூலுல்லாஹ்வுடைய சகவாசத்தில் இருந்த மூமின்களுக்கு பேர் சஹாபாக்கள், நபியோடு இருந்து நபியுடைய நூரை அடைந்தவர்கள், சஹாபாக்களுடன் இருந்தவர்கள், சஹாபாக்களுடன் இருந்த மூமின்களுக்கு பேர் தாபியூன்கள், சஹாபாக்களுடன் இருந்தவர்கள் தாபியூன்கள். ஒரு தாபியிடத்திலே ஒரு பெண்மணி சொல்லுகிறார், நான் திருமணம் செய்வதற்கு முன்பு நல்ல வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தேன். நிக்காவுக்கு முன்னால் ஒரு குமரியாக இருக்கிற காலத்தில் தஹஜ்ஜுத் தொழுதேன், குர்ஆன் ஓதினேன், ஜிக்ரு செய்தேன், சுன்னத்தான நோன்புகள் பிடித்தேன், அழுதழுது துவா செய்தேன், தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன், நல்லவளாக வாழ்ந்தேன், நல்ல பண்பாடு உள்ளவளாக இருந்தேன். எப்போது நிக்காக செய்தனோ அதற்கு பிறகு அந்த இவாதத்தில் இருந்து ருசி குறைந்து போயிடுச்சு. இப்ப தஹஜ்ஜுத்துக்கு கண் விழிக்க முடியாது. நிக்காஹ் முடிஞ்சதற்கு பிறகு தஹஜ்ஜுத் பாரமாகுது, ஜிக்ரு செய்ய முடியாது, குர்ஆன் ஓத முடியாது. குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் காணாது. திருமணத்துக்கு பிறகு இபாதத்தில் உள்ள ஹலாவா, இபாதத்தில் உள்ள ருசிகள் எல்லாம் போய்விட்டது. என்ன காரணம், பெரியவர்களை பதில் சொல்லுங்க. அதை கேட்டவுடனே அந்த மனிதர் என்ன தெரியுமா சொன்னார், அந்த இமாம் சதக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு பொய்யாகுமா, நபியின் பேச்சை உண்மைப்படுத்துகிற கதையை சொல்றார். என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த பெண்ணிடத்தில் கணவனுக்கு வழிபடுகிற தன்மை இல்லையோ, எந்த பெண்ணிடத்தில் கணவன் இஸ்லாத்துக்கு உட்பட்ட கட்டளைகளை சொல்லும் போது அதற்கு வழிபடுகின்ற தன்மை இல்லையோ, இபாதத்துடைய இன்பத்தை அல்லாஹ் பறித்திடுவான். சரியான அறிவு ஆழமா, இதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த பெண்ணிடத்தில் கணவனுக்கு வழிபடுகின்ற தன்மை இல்லையோ, அல்லாஹ் இபாதத்தினுடைய ருசியை பறிப்பான். தஹஜ்ஜுத் ருசிக்காது, தொழுகையில் ருசி வராது, நோன்பில் இன்பம் வராது, ஜிக்ரில் அமைதி தெரியாது, துஆவுக்கு கண்ணீர் வராது. ஏ, உள்ளம் கல்லாக மாறி. சிலர் சொல்வாங்க, அழுதாலும் கண்ணீர் வரமாட்டேன், முழு மஜ்மாவும் துஆவில் அழுகிறாங்க, அதற்கு என்ன, கண்ணுக்கு கண்ணீரே வருகிறதில்லை. யாருட கண்ணீருக்கு கண்ணுக்கு கண்ணீர் வராது, யாருடைய உள்ளம் கல்லோ அவர்களுடைய கண்ணால கண்ணீர் வராது. கண்ணெஞ்சம் படைத்தவர்களுடைய கண் எப்படி கண்ணீர் வடிக்கும்? அல்லாஹ் சொல்லுகிறார், கல்லிலிருந்து கூட நீர் வரும், ஆனால் ஈமான் சீராகாத நெஞ்சங்களில் இருந்து கண்ணீர் வராது. வைந்தமின்ஹா லவா யதஃபஜ்ஜரு மின்ஹல் அன்ஹார், சில மலைகள் கற்களில் இருக்குது, அதுக்குள்ளிருந்து வரக்கூடிய நீர் ஆறுகளாக ஓடுது, ஆனால் கல்லெஞ்சம் படைத்தவர்களுடைய கண்ணால கண்ணீர் வராது. பிழையான சிந்தனையில் ஒரு மனிதர் வந்திருந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர பிள்ளையை கட்டி தழுவி முத்தமிட்டார்கள். அவர் சொன்னார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிறுவர்களை இப்படி கட்டி முத்தமிடுறீங்க, எங்களை வீட்டில் பத்துக்கு மேல பிள்ளை இருக்குது, நான் என்ன முத்தமிடுறீங்க, நாங்க இப்படி இல்லை முத்தமிட மாட்டோம். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்க உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை பிடுங்கி எடுத்து விட்டால் நான் என்ன செய்வேன்,
பிள்ளைகளை இப்படி முத்தமிடுவது இரக்கம் இருக்கிறது கிடையாது. உனக்கு முத்தமிடவே அந்த எண்ணம் வருகிறது இல்லையா? அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்தில் இருந்து ரஹ்மத்தை கழட்டி விட்டான்,
கழட்டி விட்டான்.
ஆகவே யாருக்கு யாருடைய கண்கள் துஆவின் போது கண்ணீர் வடிக்கவில்லையோ அல்லாஹ் உள்ளத்தை கல்லாக்கி விட்டிருக்கிறார். துஆ செய்யுங்கள், ரப்பே என்னுடைய உள்ளத்தை நீ சீராக்கு.
அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்பட்டுச்சு, பிம தலீலுல் குலூப், இமாம் அஹ்மதே உள்ளம் எதனை கொண்டே மிருதுவாகும், உள்ளம் சொட்டாகதில்லை, உள்ளம் கனமாக இருக்குது, உள்ளம் எதற்கும் நெகிழ்ந்து இடம் கொடுக்கதில்லை, மற்றவருடைய கருத்தை ஏற்குகின்ற அளவுக்கு எனது மனம் இல்லை. இமாம் அவர்களே இதனை எதற்கொண்டு சீராக்கலாம் சொன்னார்கள். இமாம் முஹம்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், முதலாவது குர்ஆனை அதிகமாக ஓதுங்க, பிகஸ்ரத்தி திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதை அதிகப்படுத்துங்கள். இரண்டாவது உங்களுடைய உணவை குறைச்சிக்கோங்க, சாப்பிடுறத குறைங்க, குர்ஆன் திலாவத் செய்து அதிகமாக்குங்க, உங்களோட உள்ளங்கள் மிருதுவாகும், சொஃப்டாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று பெண்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. யாருக்கு இடவசதி குறைவாக இருக்குதோ முன்னாலேயும் இடம் இருக்குது, மேல் மாடியிலையும் இடம் இருக்குது. அமைதியாக இருந்த நீங்க கேட்டா மற்றவர்களுக்கும் அந்த பயான கேட்கறதுக்கு வசதியாக இருக்கு. நீங்க உட்கார்ந்து கலைச்சு கொண்டு இருந்தீங்கன்னா கேட்கிறவர்களுக்கும் அது பிரச்சனையாக. அதனால தயவு செய்து நல்லா ரஹ்ம செய்வான், சப்தங்களை குறைத்து அமைதியாக பயான கேளுங்க. வந்த நோக்கத்தில் இன்ஷா அல்லாஹ் கண்ணாக இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகமான பெண்களுடைய நிலைமை என்னவென்றால் ரொம்பவும் பரிதாபமாக இருக்கு. திருமணம் முடிக்க முன்பு அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முறை, திருமணம் முடித்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கை இன்னொரு வகை. ரொம்பவும் கவலையுடன் கண்ணீருடன் பலருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. திருமணம் முடிக்க முன்பே பல மனக்கோட்டைகள் கணவனுக்கும் இருக்கு, மனைவிக்கும் இருக்கு. இப்படி வாழணும், அப்படி வாழணும், அப்படி வாழணும், அப்படி இருக்கணும். மனைவி நினைச்சா இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படி வாழலாம், இப்படி வாழலாம். ஆனால் திருமணம் முடித்த பிறகு நினைத்தது நடக்க இல்லை. எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் தலைகீழாக மாறி போய் கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லுகிறான், திருமணம் என்பதை நான் வைத்திருக்கிறதே நீங்க சந்தோஷமாக வாழத்தான். கணவனால் மனைவிக்கு சந்தோஷம் வரணும், மனைவியால் கணவனுக்கு சந்தோஷம் வரணும், இதுதானே திருமணம். வமின் ஆயாதிஹி, அல்லாஹ் சொல்றான், எனது ஏராளமான குதிரத்துகள் இருக்குது, அட்டாட்சிகள் இருக்குது. அந்த அட்டாட்சிகளில் ஒரு அட்டாட்சி தான், அன்ஹலக்கும் அஸ்வாஜா, உங்களில் இருந்தே உங்களுடைய ஜோடிகளை படைத்தது. சுபஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதம் என்று. அடே, கணவனுக்கு தேவையான மனைவியை அல்லாஹ் மிருகத்தில் படைக்கல, மனித இனத்திலே படைக்கிறான். பெண்களுக்கு தேவையான கணவன்மார்களை அல்லாஹ் மிருகத்தில படைக்க இல்லை, மனித இனத்திலிருந்தே படைத்திருக்கிறார். ஏன்? வேறொரு இனத்தில் வேறொரு அமைப்பிலே அல்லாஹ் படைத்திருந்தால் ஆசையும் வேண்டுமென்றால் பொறுத்து செய்திருக்கலாம், வாழ்க்கை என்பது நடந்திருக்காது. ஆசையும் பொறுத்து செய்யலாம், வாழ்க்கை என்பது இருக்காது. வாழ்க்கை என்பது என்ன? கணவனுடைய சந்தோஷத்தில் மனைவி பங்கெடுக்கணும், அவளும் அதில் பங்குதாரியாகணும். கணவனுக்கு துக்கம் வரும்போது மனைவி ஆறுதல் சொல்லணும், மனைவிக்கு சந்தோஷம் வரும்போது கணவனும் அதில் பங்குதாரியாகணும், கூட்டு சந்தோஷம். மனைவிக்கு துக்கம் வரும்போது, நோய் வரும்போது, கவலை வரும்போது கணவன் ஆறுதல் சொல்ல பக்கபலமாக இருக்கணும். இதுக்கும் பெயர் தானே வாழ்க்கை. மிருகத்தோடு நிக்காக செய்தால் எமது தேவைகளை மிருகத்தினிடத்தை எப்படி சொல்றது, கவலை எப்படி சொல்றது, சந்தோஷத்தை எப்படி சொல்றது, இதுக்கு பேர் வாழ்க்கையா? இல்ல. அல்லாஹ் சொல்லுகிறாய், நீ திருமணம் என்ற சொல்லே உனக்கு தெரியாத காலத்தில் மனைவி தேடுவாய் என்று நான் மனைவியை படைத்தேன். இந்த கணவனுக்குள்ள மனைவியின் வயதை பார்த்தால் அவள் பிறக்கும் போது கணவனுக்கு திருமணம் என்ற சொல்லே தெரியாது. இவருக்கு 3 வயது, மனைவி எங்கேயோ ஒரு ஊரில் வீட்டுக்குள்ள பிறக்கிறான். அல்லாஹுக்கு தெரியும், இவர் 18-20 வயது ஆகும் போது அவளுக்குரிய மனைவியை தேடுவார். நான் தயாராக்கி வைக்கணும். அல்லாஹுக்கு தெரியும், இந்த பெண்ணுக்கு 18 வயது ஆகும் போது இவன் பெற்றோர்கள் கணவன் தேடுவார்கள், இவருக்குரிய கணவனை நான் படைக்கணும். இவர் தேட முன்பே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இவர்களுக்குள்ள கணவியும் கணவனையும் மனைவியையும் படைத்து அல்லாஹ் தயாரித்து வச்சிருக்கிறார். குதிரத்தா இல்லையா? அல்லாஹ் சொல்ல, என்னுடைய குதிரத்தில் ஒமின் ஆயாத்தி, அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. ஏன் படைக்கிறோம்? அவளோடு நீ மன அமைதியாக வாழ்வா. சுகூன் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே மன அமைதி. ஆனால் இந்த வீடுகளுக்குள் அமைதி இருக்கா? கணவன் மனைவிக்கிடையில் எத்தனை வீடுகளுக்குள்ளே முழு நேர சந்தோஷம்? சுக்கூன் எங்கு போனாலும் சண்டை இல்லாத நாளுடன் பார்க்கிறதுன்னா ஒரு சந்தோஷம் தான். நாள் போக போக வெறுப்பு, வருடம் போக போக வெறுப்பு, புதிருக்கு இனிப்பாக இருக்குது, பழசாக பழசாக வாழ்க்கை வெறுப்பாக இருக்கு. காலையில சந்தோஷமாக இருந்தா மாலையில வீட்டுக்கு வரும்போது சண்டை. பள்ளிவாசலுக்கு போகும்போது சந்தோஷமாக இருந்தவள் பள்ளியிலிருந்து திரும்பி வந்தால் ஒரு சண்டை. அஜீப். அழகாக தொழிலுக்கு போகும்போது கணவனை வழியனுப்பி வைத்தால் தொழிலுக்கு போய் அங்கிருந்து போன் போடும்போது அந்த போனில ஒரு சண்டை. வீட்டிலே இருக்குகின்ற அறைகளை மறைத்து போடப்பட்டுள்ள இந்த சுவர்கள் இருக்கிறதே, அவைகளை எல்லாம் பேசவிட்டால் வீடுகளுக்குள் நடக்குகின்ற சண்டைகளை அது சொல்லு. ஊர் சொல்லுது கணவன் மனைவி என்று. சிவருக்கு தெரியும் இவர்கள் போடுகிற சண்டை. அல்ல, இதுக்கு மேல சொல்றான், என்னொரு கணவனுக்கும் மனைவிக்கும் யாரும் தர முடியாத ஒரு பரிசு பொருளை நான் தருகிறேன். கோடீஸ்வரனுக்கு கோடியை வீசினாலும் வாங்க முடியாத ஒரு பரிசு இருக்குது. என்ன தெரியுமா? அன்பை நான் தருகிறேன். உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் பாசத்தையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தினான். இரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். எங்கேயாவது ஒரு கோடீஸ்வரனுக்கு எழுவா, அமெரிக்காவில் ஓர்டர் பண்ணி அன்பு 1 கிலோ வாங்க. அன்பு தயாரிக்கிற ஃபேக்டரி இருக்குதா? அன்பு தயாரிக்கிற மெஷின் இருக்குதா? அன்பு விற்பனை செய்கிற கடை இருக்குதா? இல்ல. உற்பத்தி செய்யவும் முடியாது, உற்பத்தி செய்யவும் இல்லை, நீ வாங்கவும் முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்க 2 பேரும் மௌத்து வரையில வாழத்தான் அதை போடுறோம். பரியால பைனுக்கும் மவத்தம் வரணும். சகோதரர், இவ்வளவு ஏற்பாடு செய்தும் ஏன் கணவன் மனைவி கடையில சந்தோஷம் இல்லை? திருமணத்தினுடைய சட்டத்தை ஓரளவுக்கு விளங்கி இருக்கிறாங்க. அஹ்காமுன் நிகாஹ் கணவனுக்கும் தெரியும் மனைவிக்கும் தெரியும். திருமணம் எப்படி நடக்கணும்? மகர் கொடுக்கணும், வழி இருக்கணும், வலிமா கொடுக்கணும், பெண் பார்க்கணும், இந்த எல்லா சட்டமும் தெரியுது. ஆனால் ஆண் பெண்ணை விளங்கல்ல, பெண் ஆணை விளங்கல்ல. அது கிதாபுல பாக்கிறாரு. ஃபிக்ஹுல் நிகாஹ் இருக்குது, ஃபிக்ஹுல் மரா இல்ல, ஃபிக்ஹுல் ரஜுல் இல்ல. திருமணம் முடிக்கிறவர்கள் படம் பார்த்துட்டு திருமணம் முடிக்க போறாங்க. படம் இப்படி வாழலாம்,
கணவன் நினைக்கிறா இப்படி வாழ்ந்திடலாம், மனைவி நினைக்கிறா இந்த கணவனை போட்டு இப்படி உருட்டிடலாம். என்ன மாவா, மாவத்தான் குழி அடிச்சா அதை பெட்டி சாக்கலாம், கட்லட் ஆக்கலாம், ரோல் சாக்கலாம், சமோசா வாக்கலாம், மாலுபானாக்கலாம். இது போல மனைவியை புரட்ட பார்க்கிறார், அவர் கணவனை புரட்ட பார்க்கிறார். இது நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஆகப்பெரிய புத்திசாலித்தனம் கணவன் மனைவி யார் என்று புரிந்து கொள்ளணும், புரிந்துணர்வு. ஒவ்வொரு பெண்ணும் முதல் சில தினங்களிலே எனது கணவர் இப்படியானவர் என்று புரியணும். யாரு புரிகிறார்களோ அவர்கள் வாழ்வார்கள், யாரு புரிய தவறுகிறார்களோ அவர்கள் காளையாரின் படியில் இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை புரிந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் மனைவியை புரிந்தார்கள். எப்படி புரிந்தார்கள்? சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீ சலாம் சொன்ன உடனே உன்னை பிடிச்சிருவேன். நீ என்னோடு இரக்கமாக இருக்கிறியா கோபத்தோடு இருக்கிறியா? வீட்டுக்கு வந்து சலாத்தை போட்டாலே வருவீங்க. ஆயிஷா மூடி என்ன, யாரும் சூழல்லா விருப்பமும் வெறுப்பும் மனதில் இருக்கிற ஒரு விஷயம், அதை எப்படி புரியுறீங்க? சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் சலாம் சொல்லி பேச ஆரம்பித்தவுடன் உங்களுடைய வார்த்தையில வந்துடும். என்னோடு இரக்கமான நேரமாக இருந்தால் வரப்பி முகம்மத், அரபிகள் அடிக்கடி சத்தியம் செய்வார்கள், 10 வார்த்தை பேசினா 3 வார்த்தை சத்தியமாக வந்துடும். வல்லாஹி வில்லாஹி தல்லாஹ் தல்லாஹி வரப்பி எல்லாம் சொல்லுவாங்க. இரக்கமாக உள்ள நேரத்தில் வரப்பி முகம்மத், முகம்மதுடைய ரப்பி மீது சத்தியமாக என்பாய். எப்போது என்னோட கோபம் வந்திருக்கிறதோ அப்போது சொல்வாய் வரப்பி இப்ராஹிம், முகம்மதுடைய ரப்பி மீது சத்தியமாக, இப்ராஹிமுடைய ரப்பி மீது சத்தியமாக. சுபஹானல்லாஹ், இவ்வளவு துல்லியமா ரசூலுல்லாஹ் மனைவியும் புரிஞ்சிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கணவனை எப்படி அணுகணும், இரக்கத்தில் எப்படி கணவனோடு நடக்கணும், கோபம் வந்தால் கணவனுடன் எப்படி நடக்கணும், அந்த அறிவு ஹஜ்ரத் ஆயிஷாவிடத்தில் இருந்தது. ஹஜ்ரத் ஆயிஷா விதவையாக உட்காரும் போது வயது 18. இப்ப ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறதே 18. ஹஜ்ரத் ஆயிஷா வாழ்க்கையை முடிக்கிறார்கள் 18. விதவை இதாவில உட்கார்ந்துடுறாங்க. அதுக்கு முன்னால் உள்ள காலத்தில் தான் இந்த ஆழமான அனுபவமான ஒரு மனிதன் இருக்க வேண்டிய அனுபவத்தை உம்மத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யார ரசூலல்லாஹ், எனக்கு வருகிற கோபத்தை உங்களுடைய சாப்பாட்டிலே தீர்க்க மாட்டேன். இப்ப மனைவாளர்களுக்கு கோபம் வந்த என்ன செய்யறது, சமைக்கிறது இல்லை, சண்டை ஆரம்பம். எனக்கு வருகிற கோபத்தை உங்களது ஆடையில காட்ட மாட்டேன், எனக்கு வருகிற கோபத்தை குடும்ப வாழ்க்கையில காட்ட மாட்டேன், எனக்கு வருகிற கோபத்தை உங்களுடைய மானத்தை விற்பதில் வாங்க மாட்டேன், உங்களுடைய வருகிற கோபத்தை வீட்டை விட்டு கோபித்துக் கொண்டு போவதில் காட்ட மாட்டேன், எனது வருகிற கோபத்தை உங்களுடைய பெயரோடு மட்டும் நிறுத்திக் கொள்கிறேன். கோபித்தாலும் யார சொல்ல, உங்களோட பெயரோட மட்டும்தான் கோபம், உங்களுடைய உடலோடையே கோபம். அதனாலதான் முஹம்மத் என்ற இடத்துக்கு இப்ராஹிம் என்று மாற்று, கோபம் அதோட முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார் உலகத்தில் யார் இப்படி வாழ்ந்திருப்பாங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ் வாழ்கிறார்கள், மனைவியை புரிகிறார்கள், அனுபவம் வர ஆரம்பிக்கும் காலம் 18 வயது. அந்த வயதிலே கணவனை இழக்கும் ஹஜ்ரத் ஆயிஷா 13 வயதில், 16 வயதில், ரொம்ப இளமையான பருவத்தில் இவ்வளவு அனுபவமான ஒரு தாயி பொண்ணு நடந்து கொள்கிறார்கள். இதுக்கு பெயர் குடும்ப வாழ்க்கை. கணவன் நினைக்கிறார் நான் சொல்றதை எல்லாம் மனைவி செய்திடணும், மனைவி நினைக்கிறார் நான் கேட்கிறதை எல்லாம் அவரை தந்திடணும். எப்படி எங்க ஆகும் இந்த வாழ்க்கையில், எப்படி வெற்றி வரும்? உலமாக்கள் எழுதுகிறார்கள், உலமாக்கள் எழுதுகிறார்கள், கணவன் மனைவி கிடையில உள்ள உளரீதியான வித்தியாசம், ஒரு ஆணுடைய விருப்பம் எப்படி இருக்கும்னா,
எங்களோட வாழ்க்கை இப்படியே போகணும், முன்னேறணும், இப்படியே போகணும். நாம் தொழிலுக்கு போகணும், சம்பாதிக்கணும், பொருள்களை கொண்டு வரணும், வீட்டுக்கு வரும்போது அழகாக வீட்டை மனைவி சுத்தப்படுத்தி வச்சிருக்கணும், சுவையாக ருசியாக உணவு தயாரிச்சிருக்கணும், என்ன சிரித்த முகத்துடன் வரவேற்கணும், குழந்தைகள் அழகாக பராமரித்திருக்கணும், எனது ஏனைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்யணும். இது யாருடைய எதிர்பார்ப்பு? ஒரு கணவன் எதிர்பார்ப்பு. ஆனால் ஒரு பெண்ணிடத்தில் அப்படி எதிர்பார்ப்பு இருக்காது,
இருக்காது. பெண்ணாக இருந்தால் அவரிடத்தில் அது வர முடியாது. பெண்ணுடைய முறை என்னவென்றால், திடீரென்று மாறுவாள், எதிர்பாராத விடயத்தில் மாறுவாள், பெரிதாக மாறுவாள், திடீரென்று மாறுவாள், பெரிதாக மாறுவாள், எதிர்பாராத காரணிகளுக்கு மாறுவாள். அனுபவித்தவர்களுக்கு தெரியும், திடீரென்று இப்ப இணக்கமாக இருந்தவன் நூறுக்கே தாக்க தெரியும். அப்படிக்கோ என்ன காரணம்? காரணமே இல்லை. ஒரு பெரியவரிடம் கேட்டார், மனைவி என்றா யார்? அவர் சொன்னாரா, காரணம் இல்லாமல் கோபிப்பவர். அதை கோபிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்ல? வேணும். இவரோட சண்டை பிடிக்கிறது என்ன? ஏன் சண்டை பிடிக்கிறேன்? காரணம் ஒன்றைக்கு. மனைவி என்றா என்ன கோபிப்பால் காரணம் என்னன்னு கணவனுக்கு தெரியும். அவருதான் அதையும் தேடி பிடிக்கிறார். ஏன் கோபிக்கிறார்? அவரே தேடி பிடித்து அவரே மருந்து செய்யணும். அப்ப ஒரு கணவர் என்பவர் ஒரு வைத்தியரை போல இருக்கணும், நோயையும் கண்டுபிடிக்கணும், நோய்க்குள்ள மருத்துவத்தையும் சரியாக செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பற்றி அழகாக தெளிவுபடுத்தினார்கள். சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், புகாரியில் இருக்கிறது, இன்னவல் மர்அத்து கம்மிலா, பெண் என்று சொல்பவள் முதுகு முல்லை போன்றவள், அல்லது அதோடு ஒட்டி இருக்கின்ற விழா எழுப்புகளை போன்றவள். ஏதோ முள் என்றாலே அது நேராக இருக்காது, வளைந்துதான் இருக்கும், வளைந்துதான் இருக்கும். முதுகு முள்ளு நேராக இருந்தால் நம்ம குளியலாமா? இயலாது. நேர இப்படிதான் நிற்கும், முதுகு முள்ளு வளைஞ்சுதான் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பெண்களுடைய வாழ்க்கையும் வளைஞ்சுதான் இருக்கும். எல்லாத்திலையும் நீங்க எதிர்பார்க்கிறது இருக்காது, கொஞ்சம் வளைவாக இருக்கும். அவருடைய சமையல் அதுல பிழை இருக்கும். சில நேரம் வீட்டை துப்பரவாக வைக்கிறது, அதுல பிரச்சனை இருக்கும். பிள்ளைகளை கவனிப்பது பிரச்சனை இருக்கும். உங்க தாய் தந்தையர் வந்து அவர்களை கவனிக்கிறது, அதுல பிரச்சனை இருக்கும். நீங்க உண்ட விரும்புவீங்க, அவ இன்னுண்ட விரும்புவா. நீங்க கொழும்பு வேண்டா, அவ மட்டக்களை பண்ணுவா. நீங்க மக்கா வேண்டா, அவ மதியனா வந்துவா. அவ வளைஞ்சிதான் இருக்கு. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக அழகான ஒரு ஆள், பாருங்கள் அந்த முதுகு முள்ளிலே ஆக வளைந்த பகுதி, முள்ளின் மேற்பகுதி, தலைப்பகுதி, அதில் உள்ள முள்ளுகள் ரொம்ப வளைஞ்சிருக்கிறது. எழுதுகிறார்கள், ஆக வளைந்த பகுதி, தலைப்பகுதி என்று சொன்னதன் மூலம் இரண்டு விஷயத்தின் பக்கம் சைக்கிணை செய்யப்படுதான். ஒன்று, அவர்களுடைய சிந்தனை வளைவாகவே வரும். நீங்க ஒரு சிந்தனையில வருவீங்க, அவ இன்னொன்ற சொல்லுவா. நீங்க இப்படி நடக்கணும் பண்ணுவீங்க, அவ இப்படி நடக்கணும் பண்ணுவா. இந்த நேரத்தை சரியாக அணுகி போவதே புத்திசாலியான ஆள். சரியாக அணுகி போகணும். சிந்தனையே வரை. அதனால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அனுபவ ரீதியான கருத்து சொன்னார்கள், பெண்களிடத்தில் ஆலோசனை கேளுங்கள், அதற்கு மாறு செய்யுங்கள். அப்ப இந்த பெண்களை கணக்கெடுக்க கூடாதுன்னு மஷ்வரா செய்யுங்கள், ஆனால் அதற்கு மாற்றமாக நடவுங்கள் என்றால் அர்த்தம்,
எந்த காரியத்தில் சர் இருக்கிறதோ கெடுதி இருக்கிறதோ அல்லாஹ் அதனை பெண்களுக்கு நல்லது போன்று காட்டுவான். மாறு செய்தா சரிலிருந்து தப்பு. சாவிரும் உண்ணவகாரிப்பு இன்னொரு விஷயத்தின் பக்கம் இஷாரா இருக்குது. சொன்னார்கள் முஹத்தீஸிகள் சொல்லுகிறார்கள், பெண்ணுடைய நாவு வளைந்த பகுதி தலை என்றார்கள் என்ன, ஒன்று சிந்தனை மற்றது நாவு. அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கணவனுடைய நெஞ்சுக்குள் இறக்கும் கத்தியை போன்று, கத்தியால் குத்தினால் கூட அந்த வழியும் தீர்க்கலாம், ஈட்டியை பாய்ச்சினால் கூட அவனுக்கு மருத்துவம் செய்து தப்ப வைக்கலாம். சில மனைவிமார்கள் கணவனுக்கு பேசுகிற வார்த்தைகள் மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது. அதனால் தான் ஒரு பழமொழி இருக்கிறது, ஜர்ஹுல் கலாம் அஷத்து மின் ஜர்ஹி ஸிஹாம். ஈட்டிகளினால் காயப்படுத்துவதை விட வார்த்தைகளினால் காயப்படுத்தினால் அந்த காயம் கடுமை கூட. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஏராளம் ஏராளம் ஏராளமான பிரச்சனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சரி வளர்ந்து இருக்குது, இப்ப என்ன பண்ற, வளர்ந்திருக்குது, அஹ்லாக்கிலே குறைவு, பேச்சிலே குறைவு, நான் எதிர்பார்த்தது போன்று மனைவி இல்லை, என்ன பண்றது? நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீ ஒரே அடியாக நேரையாக்க பாத்தீங்கன்னா முள்ளு வளர்ந்திருக்குது, இதை நேராக்கணும் என்று நிமிர்த்தினா அந்த முள்ளு உடைஞ்சு போயிடும், உடைவுதான் தலா. ஜோஷாயிட்டார், நீ இப்படிதான் இருக்கணும், தடி புல்லு எடுத்து தயாராகினார் காலியார் வீட்டுக்கு தான் போக வேண்டி வரும். இல்ல அவள் எனது தேவைகளை பொறுத்து செய்கிறார் போதும், அவளுடைய குறை அவளோடு இருக்கட்டும் என்று விட்டு வைத்தால் நாளை சமுதாயமே உனக்கு ஏசும், இவனுடைய மனைவியா இது, திருத்த தெரியாதவனா இவன், நீ மௌத்தானாலும் சமூகம் உன்னை விட்டு வைக்காது. அப்ப என்ன பண்றது, நேராக்கினாலும் உடைஞ்சிருவீங்க, விட்டா இயேசுவேன் சொல்றீங்க, என்ன பண்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், எப்படி மருந்து எண்ணெய் பூசி 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 ஒரு 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 பழுதை ஒரு காயத்தை நீங்கள் தீர்க்கிறீர்களோ குணப்படுத்துகிறீர்களோ இது போன்று பெண்களை நீங்கள் குணப்படுத்தலாம், சீராக்கலாம். எப்படி சீராக்கிறது? பெண்களை நேரையாக்குறதுக்காக, பெண்களை சீர் செய்வதற்காக நீங்கள் பூச வேண்டிய எண்ணெய் தான் நல்லுபதேசம். நல்லுபதேசம் எல்லா விஷயங்களிலும் பெண்கள் பக்கத்தில் நலனை பாருங்கள், பெண்களுக்கு வசியத்து செய்யுங்கள். கெடுதியாக நடந்தாலும் உங்களுடைய பேச்சாளர் அவர்களை சீராக்கலாம், நல்லவைகளை காலிலே சொல்லுங்கள், நல்லவர்களுடன் புழக்க விடுங்கள், நல்ல இடங்களுக்கு அனுப்புங்கள், நல்லவர்களுடன் பழக வையுங்கள், நல்லவர்களுடைய சகவாசத்திலே விடுங்கள், பெண்கள் சாலிஹானவர்களாக மாறுவார்கள். எவ்வளவு சாலிஹானவர்கள் என்றால் இந்த துனியாவிலே அவளுக்கு நிகராக ஒன்றும் இருக்காது. சொன்னார்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு அனுபவிக்கப்படுகின்ற வஸ்துக்கள், கொஞ்ச நாளுக்கு அனுபவிப்பாங்க, அதுக்கு பிறகு வீசுறது. உடுப்பு அனுபவித்த பிறகு வீசுறது, வாகனம் அனுபவித்த பிறகு வீசுறது, வீடு அனுபவித்த பிறகு இடிக்கிறது விற்கிறது, காணி தேவை இல்லாத போது வித்து போடுறது. உலகத்தில் எல்லாம் அப்படித்தான் சொன்னார்கள். உலகத்தில் உள்ள அப்படிப்பட்ட வஸ்துக்களில் மிகச் சிறந்தவர்கள் நட்பு நல்ல சாலிஹான பெண்கள், சாலிஹான பெண்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்களே, நீங்கள் உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆக பெருமையான சொத்து நற்குணம் அஹ்லாக். இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், குஸ்ஸுபுன் சாயிதா அக்தமிபுன் சைபி ரஹ்மஹுல்லாஹ். இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து மனிதர்களிடத்தில் உள்ள குறைகளை பத்தி முதாக்கரா செய்தாங்க. மனிதர்களிடத்தில் எவ்வளவு குறை இருக்கு, ஒருத்தர் மற்றவரிடத்தில் கேட்கிறார், மனிதனிடத்தில் எத்தனை வகையான குறை இருக்குது. அவர் சொல்றார், நான் கணிப்பிட்ட அடிப்படையில் 4000 குறைகள் மனிதனிடத்தில் இருக்கு. 4000, அந்த 4000 ஆய்வு செய்து 4000 குறைகளையும் மறைக்கவும் அதற்குள்ளே ஒரு காரணம் இருக்குது. என்ன தெரியுமா? நாவப்பேன்றது. நாவப்பேனினால் 4000 குறைகளை அடைச்சிருக்கலாம். நாவாக முக்கியமானது, ஆக முக்கியமான ஒரு உறுப்பு நாவை. நாவினால் தான் எங்களுடைய நற்குணத்தை வெளிப்படுத்துவதும் எங்களுடைய மோசமான குணத்தை வெளிப்படுத்துவதும். இந்த ஒரு நாவு போதும் நரகத்துக்கு தள்ள, இந்த ஒரு நாவு போதும் எங்களை சுவர்க்கத்துக்கு இழுத்து செல்ல. ஒரு நாவு. உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுகிறார்கள், நாவையின் சஹாபாக்களுடைய காலம் அதற்கு பின்னால் உள்ள காலத்தில் தொழுபவர்களை இபாதத்தால் இரண்டு கருத இல்லை, நோம்பு பிடிப்பவர்களை இபாதத்து செய்பவர்கள். தொழுகையாலையா? ஆபித். நோம்பு பிடிக்கிறாரா? ஆபித். வணக்கசாலி. தொழுபவர் நோம்பு பிடிக்கிறவரை வணக்கசாலியாக பார்க்கல. நாம் பார்த்தோம், யாரு நாவை பேணுகிறாரோ அவரையே வணக்கசாலியாக பார்த்தோம். நற்குணசீலர், யார் இரவெல்லாம் தகஜ்ஜு தொழுது, இரவெல்லாம் தகஜ்ஜு தொழுகிறார், 3 மணியிலிருந்து தொழுக, அந்த உம்மா 3 மணியிலிருந்து தொழுக, அந்த தாத்தா 3 மணியிலிருந்து தொழுக. சுண்ணத்தான நோம்பு எந்த நாளும், ஒவ்வொரு வியாழனும் நோம்பு, ஒவ்வொரு திங்களும் நோம்பு. ஆனால் நாம கட்டுப்படுத்தல, கணவனின் மனதை நோகடிக்கிறான், அப்பாவின் மனதை நோகடிக்கிறான், அண்ணாவின் நானாவுடன் சண்டை, தம்பியுடன் சண்டை, அக்காவுடன் சண்டை, தங்கத்தியுடன் சண்டை, உன் வீட்டுக்காரியுடன் சண்டை, பின் வீட்டுக்காரியுடன் சண்டை. இவனது நோன்பும் இவனுடைய தகஜதும் பாதுகாக்காது, அவருடைய நாவும் அவளை நரகத்துக்கு கொண்டு போவோம். அஹ்லாக்காக முக்கியமானது. எத்தனை வகையான பாவங்களில் இந்த ஜமானிலே பெண்கள் ஈடுபடுகிறார்கள். சுபஹானல்லாஹ். மறுபக்கம் பார்க்கணும், கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனை வருவதற்கு என்ன காரணம்? இப்போது சொன்னது பிரச்சனை வந்தால் அணுகிற முறை, குடும்பத்துக்குள் வீட்டுக்குள் சண்டை வர என்ன காரணம், கணவனோடு பிரச்சனை உண்டாக என்ன காரணம், மனைவியோடு பிரச்சனை உண்டாக என்ன காரணம்? காரணம் எதுவுமல்ல, ஆரம்பத்திலே சொன்னதால் அல்லாஹுக்கு ரகசியமாக செய்த பாவங்கள் பின்னாளில் பிரச்சனையாக உருவாகிறது. கணவன் மனைவிக்கிடையிலே வருகிற ஒவ்வொரு சண்டையும் ஒன்றோ கணவனின் ரகசிய பாவம் அல்லது மனைவியுடைய ரகசிய பாவம். கணவனுக்கு தெரியாமல் எத்தனை மனைவிமார்கள் பாவம் செய்கிறார்கள். இந்த அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய நல்ல பிள்ளைகள், நல்ல பெண்களை கூட பாவத்திற்கு தள்ளுவது அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன். ஃபர்தாவுடன் ஃபேஸ் கவருடன் வளர்க்கப்பட்டவள், எந்த அந்நியனும் அவளை பார்த்ததில்லை, முன்வெற்றில் இருக்கிற பையனை அவளை பார்த்ததில்லை. வயது வந்ததற்கு பிறகு பக்குவமாக வளர்க்கப்பட்டவள், பெற்றோர்களுடைய கண்ணீருடன் வளர்க்கப்பட்டவள். எப்போ திருமணம் செய்து கணவன் ஒரு போனை கையில வாங்கி கொடுத்தாரோ அவளை அறியாமலே பாவத்தில் விழுகிறார். எத்தனை ஆண்களோடு தொடர்பு, எத்தனை புகைப்படங்கள், எத்தனை வீடியோக்கள், எத்தனை தவறான அந்த இணைய தளங்கள். சுபஹானல்லாஹ். கணவன் இல்லாத நேரத்தில், அறையில் தனியாக இருக்கும் நேரத்தில், நண்பிகளுடன் பழகும் நேரத்தில், ஆள் வீட்டுக்குள்ளதான் இருக்குது ஆனால் அவனுடைய மானம் வெளியிலே பறக்குது. ஆள் இருக்குது வீட்டுக்குள்ள, மானம் வெளியில பறக்குது. மானம் இருக்குது சந்தியில, ஏன்? அவள் எடுக்கிற போட்டோ, அவளுடைய புகைப்படம்,
அந்தரங்கமான விடயங்கள், ரகசியமான விடயங்கள், பாதுகாக்கப்பட வேண்டிய விடயங்கள் மானத்தில் காற்றில் பறக்க விடப்படுகிறது.
எவ்வளவு பயங்கரம்! ஒரு பெண்ணுடைய மானம் போனதற்கு பிறகு அவளுடைய தலை இருந்த என்ன, கால் இருந்த என்ன, கை இருந்த என்ன பிரயோசனம்? ஒரு பெண்ணுடைய பெருமதி அவளுடைய மானம். ஒரு பெண்ணிடத்தில் வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, எது இருந்தா என்ன பயன்? சகோதரர்களே, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, ஒரு பெண் வெளியே போகும்போது அவள் அணிய வேண்டிய ஆடை. இன்னொன்று இருக்குது, அவளுடன் துணைக்கு போக வேண்டிய மகரம். நிறைய பேர் நினைச்சுட்டாங்க முழு உடலையும் ஹிஜாபினால் பரிதாவினால் மறைத்து விட்டால் எங்கேயும் எப்படியும் பயணிக்கலாம். இதனால் எங்கெல்லாம் போறாங்க, ரெண்டு பெண்கள் சேர்ந்துட்டு போறாங்க, 5 மைல் தூரத்துக்கு போறாங்க, 50 மைல் தூரத்துக்கு போய் பரிதாவோடு போறாங்க. ஃபர்தாவ் என்பது மார்க்கமாக்கப்பட்ட காரணம் வேறு, மஹ்ரம் துணையோடு போகிறது என்பது வேறு. ஃபர்தா ஏன் ஃபர்தாக்கப்பட்டது, முகத்தை ஏன் மூட சொல்லப்பட்டது? முகத்தை மூடுவது பெண்ணுடைய கற்பத்துக்கு பாதுகாப்பல்ல, முகத்தை மூடுவது பெண்ணுடைய மானத்துக்கு பாதுகாப்பல்ல. பெண்ணே, நீ முகத்தை மூடுவது ஆண்களுடைய கண்களுக்கு பாதுகாப்பு. நீ மூடல்ல, ஆண்களுடைய கண்கள் நரகத்துக்கு போகவேண்டியது. நீ உன்னை மூடாமல் உனது அழகை, உனது அழகு இருக்கிற முகத்திலே, அழகு இருப்பது காலில் அல்ல, அழகு இருப்பது உன்னுடைய உடையில் அல்ல, அழகு இருப்பது உன்னுடைய முகத்தில். இந்த அழகை மறைக்காமல் நீ வெளியே போனால், இஸ்லாம் சொல்லல 24 மணி நேரமும் மூடிக்கிட்டு அப்படியே சொன்ன இல்ல, வீட்டுக்குள்ள திறந்திருங்க. மகரமானவர்களுக்கு முன்னால, திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்களுக்கு முன்னால் நீங்கள் திறந்து கொண்டீங்க, கணவனுக்கு முன்னால திறந்து கொண்டீங்க, பெண்களுக்குள்ளா திறந்து கொண்டீங்க. எப்போது அந்நிய ஆண்கள் நீக்காக செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் முன்னே வருகிறார்களோ அங்கு மட்டும்தான் உன்னை மூட சொல்லு. இஸ்லாம் லேசாகத்தான் இருக்கு, அஜினபியான ஆண்களுக்கு முன்னால் மட்டும்தான் நீ மூடுவது. மூமினான ஆண்களின் கண்களை நரகத்தில் இருந்து பாதுகாக்க செய்யும் உதவி. அதுக்குத்தான் அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறார். பெண்களுடைய கற்புக்கு பாதுகாப்பு அவர்களுடன் துணையாக செல்லும் மகரமான ஆண்கள். உன்னோடு தந்தை வருகிறார், உன்னோடு கணவன் வருகிறார், உன்னோடு சகோதரன் வருகிறார், உனது கற்புடன் யாரும் விளையாட முடியாது. மகரம் இல்லாத பயணத்தை இஸ்லாம் ஹராமாக்கிறதுக்கு தான். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுஸாஃபிரன் நம்ராதுன் இல்லா வமாஹா ஜௌஜுன் அவ் து மஹ்ரம் அவ் கமா கால் அலைஹி ஸல்லத்து வஸ்ஸலாம். யாருக்கு அல்லாஹ் மீது ஈமான் இருக்கிறதோ, அல்லாஹ் ஒருவன் என்று நம்புகிறீர்களோ, மறுமை நாள் ஒன்று இருக்குது, அல்லாஹ் எழுப்பி நேர என்னை நிறுத்தி விசாரிப்பார். அந்த நாளில் எதையும் பொய்யாக ஒரித்து வளர்த்து அல்லாஹுடன் வாதிட முடியாது, உண்மை மட்டுமே எங்கு வெளியாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறதோ அந்த பெண்கள் கணவன் அல்லது மஹரமான துணை இல்லாமல் பிரயாணம் போகவே வேண்டாம். சஹீஹ் முஸ்லிமிலே கிதாபுல் ஹஜ்ஜுடைய பாடத்தை எடுத்தீர்கள், பாபு சஃபரில் மர்ஆ மால் மஹ்ரம் என்று இமாம் நவீன் ரஹ்மத்துல்லா தலைப்பிட்டிருக்கிறார்கள். 20-22 இஸ்னாதுகளில் மஹ்ரம் இல்லாமல் பிரயாணம் செய்வது ஹராம் என்று இருக்கிறார். மஹ்ரம் பேணி வெளியே போவது உண்டு, அது ஒரு பெண்ணுடைய கௌரவம், ஒரு பெண்ணுடைய மானம், ஒரு பெண்ணுடைய கற்பம் பாதுகாக்கப்படுவதற்காக பெரிய உதவி. ஆகவேதான் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் இன்ன ஜிஹாதில் கலந்து கொள்ள பெயர் கொடுத்து உக்துதிப்தோ, எனது பெயரும் பதியப்பட்டிருக்குது, அதே நேரம் எனது மனைவி ஹஜ்ஜுக்கு போக தயாராகிறாள், மனைவியுடன் துணையாக செல்ல யாருமே இல்லை, ஜிஹாதுக்கு போகட்டுமா ஹஜ்ஜுக்கு போகட்டுமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஜிஹாதுக்கு உங்களுக்கு பதிலாக இன்னொருவரை நியமிக்கலாம், ஆனால் மனைவியின் மானத்தை பாதுகாக்க இன்னொருவரை சாட்ட முடியாது. நீங்கள் மனைவியுடன் ஹஜ்ஜுக்கு போகும்.
ஜிஹாதை விட தன்னுடைய மனைவியின் மானத்தை பாதுகாக்க ஒரு கணவர் துணையாக நின்று பாதுகாப்பாக இருந்து போக வேண்டும்
என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கொடுக்கிறார்கள். ஜிஹாத் ஹஜ்ஜுக்கே அந்த நிலை என்றால் சாதாரண பயணங்களுடைய நிலைமை.
ஒரு பெண்ணுடைய மரியாதையே பரிதாபம் தான் இருக்கு, முழுமையாக அவளை மூடுவதில் தங்கியிருக்கு.
இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய விரோதிகளுக்கு ஏன் பரதா பாரமாக தெரியுது,
ஏன் ஹிஜாப் பாரம், ஏன் ஹிஜாப் பாரம்? ஒரு பக்கம் நிர்வாணமாக ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்குது, கடற்கரை யோரங்களில் அரைகுறை யாடை, மனிதனுடைய கண்களால் பார்க்க முடியாத அசிங்கமான கேவலமான மிருகத்தனமான ஆடைகளுடன் ஒரு பக்கத்தில் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி பேச யாருமே இல்லை. ஒரு பெண் அவளாக விரும்பி வற்புறுத்தல் இல்லாமல் அவளாக விரும்பி என்னை யாரும் பார்த்து பாவியாக கூடாது, அவளது முகத்தை மூடிக்கொண்டு போகிறாள்.
இதை பெரும் பெரும் சபைகளில பேசுறாங்க. எங்கிருந்து? பாராளுமன்றத்தில். எவ்வளவு அசிங்கம் பிடித்தவர்கள்.
இப்லீசுக்கு பாரவதை. பெண்கள் நிர்வாணிகளாக இருந்தால் ஷைத்தானுக்கு அவரது காரியங்களை சாதிக்கலாம், நிறைய ஆண்களை விபச்சாரத்தில் பயன்படுத்தலாம். கண்ணால் விபச்சாரம், கையால் விபச்சாரம், காலால் விபச்சாரம், உதட்டால் விபச்சாரம், காலால் விபச்சாரம்,
அதுக்கு பிறகு அசில் விபச்சாரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ஈமான்தாரிகளுக்கு ஒரு சோதனையான காலம் இது. அல்லாஹ் சோதிக்கிறான் தீனுடைய அம்சங்களை பழக்கத்துக்கு வழக்கத்துக்கு செய்கிறார்களா, அல்லது அல்லாஹுடைய கட்டளை என்று மதித்து செய்கிறார்களா?
அல்லாஹுடைய கட்டளை என்று செய்வர்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் அந்த கட்டளை விடமாட்டார்கள். வழக்கத்துக்கு மற்றவர்களை திருப்திப்படுத்த செய்தவர்கள் சின்னொரு சலசலப்பு வரும்போது அதை விட்டு மாற பார்ப்பாங்க. கொஞ்சம் பிரச்சனை வந்தோன்னு கேள்வி, தாடியை வலிச்சிடலாமா? பஸ்ல போக பயமாக இருக்குது, சிங்கள பகுதிகளால் போக பயமாக இருக்குது, தொப்பியை கலட்டிடலாமா, தாடியை வலிச்சிடலாமா, பரதாவை கலட்டிடலாமா? யாருக்காக வச்சோம்? யாருக்காக பரதா, யாருக்காக தாடி, யாருக்காக ஹிஜாப்?
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மூமினுடைய ஈமான் எவ்வளவு பெரிய தைரியமாக இருக்கிறவென்றால் துண்டு துண்டாக வெட்டி என்னை நெருப்பிலே போட்டு பொசுக்கினாலும் எனது தீனை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். இதான் சமூகத்தில் எங்களுக்கு காட்டி தந்த பாடம்.
சமூகமே பல பகுதிகளாக பிரிந்து ஒரு கூட்டம் சொல்லுது, நாங்கள் எல்லாம் செய்வோம் ஆனால் அமீருல் முஃமினீனுக்கு ஜகாத்து தரமாட்டோம். ஒரு கூட்டம் முரட்டதாக இருக்குது. எதிரிகள் ஊரை தாக்க வருகிறார்கள். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அதே சமூகக்கிறது அல்லாஹ் தஆலாவும் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். இப்போதுதான்
ஒரு கூட்டம் ஜகாத்து தரம் வருகிறது. அதற்கு ஒரு கூட ரலி அல்லாஹ் தஆலா சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீன் இது ஒரு சில்லறை பிரச்சனை தான், இவர்களை காலப்போக்கிலே சீராக்கலாம், ஜகாத்தை மட்டும் தர முடியாது என்கிறார்கள். இவர்களை சீராக்கலாம், இவர்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்ய வேண்டிய அளவு தேவையில்லையே என்று சொல்லும் போது அதற்கு தபூபக்கர் அல்லாஹு தஆலாவும் கஷ்டப்பட்டு ஈமானை படித்த ஈமான்தாரி அவருடைய உள்ளத்தில் இருந்து ஒரு வார்த்தையை வெளியிடுகிறார்கள். என்கிறவன் இந்த பூமியில் இருக்கும் போது அல்லாஹுடைய தீனில் ஒரு குறைவு வரவிடுவதாம்.
ஜகாத்து தரமாட்டோம் என்று ஒரு கூட்டம், ஜகாத்து தரமாட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் அபூபக்கர் ஆட்சியில் இருக்கும் போது இந்த ஊரில்
நடமாட விடுவதாக இருந்தால் அபூபக்கருடைய ஈமான்தார் இல்லை தடையாளம். மௌலானா அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், ஒவ்வொரு மூமினும் வீட்டு வாயில இதை எழுதி வைக்கணும். அயன் குசு ஃபித்தீன் வானஹை, நான் பூமியில இருக்கும் போது தீனில குறை வருமா, நான் பூமியில் இருக்கும் போது எனது வீட்டில் தொழுகை இல்லாத தீனுடைய குறையாளியை விடுறதா, நான் வீட்டுக்குள் இருக்கும் போது ஃபர்தா இல்லாத ஒரு தங்கச்சியை விடுவதா, நான் வீட்டுக்குள் இருக்கும் போது மஹ்ரம் இல்லாமல் எனது தாத்தாவை போக விடுவதா, நான் வீட்டுக்குள் இருக்கும் போது எனது தம்பியை வட்டியோடு சம்பந்தமான இடத்தில் வியாபாரத்துக்கு அனுப்புவதா, நான் வீட்டில் இருக்கும் போது அல்லாஹுக்கு மாற்றமான வருமானங்களை வீட்டுக்குள் வரவிடுவதா. இந்த ஒரு ரோஷம் ஹஜ்ரத் அபூபக்கருடைய வார்த்தையை பார்த்து வரணும். ஆகவே ரமலான் நெருங்குகிறது, ரமலான் நெருங்குகிறது, உள்ளத்தில் உள்ள அந்த துருக்களை எல்லாம் அகற்றி பரிசுத்தப்படுத்துகிற மாதம் ரமலான், அல்லாஹுடைய அச்சத்தை ஏற்படுத்துகிற மாதம். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான்தாரிகளே, முன்னோர்களுக்கு ரமலானில் எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நோன்பு? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை விசுவாசிகளாக தக்குவா உள்ளவர்களாக பாவத்தை விட்டு விலகும் நல்லவர்களாக மாற. ரமலானே தக்குவாவுக்குத்தான். ஆகவே வருகின்ற ரமலானில் நாம் ஒரு மூன்று விடயங்களை கடைபிடிக்க முடியுமாக இருந்தால், எமது தனிப்பட்ட வாழ்வில் உள்ள பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், எமது சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை நிச்சயமாக நீக்க முடியும். அதில் ஒன்றுதான் சஹருடைய நேரம், இரண்டாவது இஃப்தாருடைய நேரம், மூன்றாவது சதகா. சஹருடைய நேரம் அல்லாஹ்விடத்தில் தேவைகளை அழுதழுது சொல்லும் நேரம். அல்லாஹ் அந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கிறான் அடியார்களுடைய தேவைகளை கொடுக்க. முஸ்லிம்களை ரிவாயத்திருக்கிறது, ஒவ்வொரு இரவிலும் ஒரு நேரம் இருக்குது, அடியார் உலகம் சம்பந்தமான தேவையோ மருவின் சம்பந்தமான தேவையோ அந்த நேரத்தில் கேட்டால் கேட்ட அதையே அல்லாஹ் கொடுப்பான். தஹஜ்ஜுதுடைய நேரம், எமது பிரச்சனைகளை யாரிடமெல்லாம் சொல்லி சீரழிந்து கொண்டிருக்கிறோம், வறுமையை சொல்லுகிறோம், இயலாமையை சொல்லுகிறோம், பாவத்தை சொல்லுகிறோம், கஷ்டத்தை சொல்லுகிறோம், நோயை சொல்லுகிறோம், பிச்சை வாங்குவதற்காக, காசி வாங்குவதற்காக மானம் போனாலும் பரவாயில்லை என்று யார் யாரிடமோ போய் எமது ரகசியம் எல்லாம் சொல்லி பணம் கேட்கிறோமே, ரப்புல் அர்பாப் பின்னிரவில் கூப்பிடுகிறான். பாவம் செய்தவர்கள் மன்னிப்பு கேட்கிறீர்களா? மன்னிப்பு கொடுக்க தயார். அல்லாஹ்விடத்தில் திரும்பி வருகிறேன், நல்ல மனிதராக மாறுகிறேன், நான் தௌபா செய்கிறேன் என்று வர விரும்புகிறீரா? இந்த நேரம் வாருங்கள், தௌபாவை கபூல் செய்கிறேன். இன்னொரு ரிவாயத்தில் இருக்கிறது, ரிசுக்கிலே தட்டுப்பாடு உள்ளவர்கள் ரிசுக்கு கேட்கிறீர்களா? கேளுங்கள், தருகிறேன். ஒரு ஆபத்து அனர்த்தத்தில் அகப்பட்டவர்கள் இருக்கிறீர்களா? அந்த அனர்த்தம் நீக்கப்பட வேண்டுமா? கேளுங்கள், அந்த கஷ்டத்தை நீக்கி வைக்கிறேன். அல்லாஹ் அறிவிப்பு கொடுக்கும் நேரத்தில் ஊரே தூக்கம், அல்லாஹ் கூப்பிடும் நேரத்தில் தூங்கினால் அடுத்த நேரத்தில் பிச்சை கேட்பதை தவிர வேறு வழி இல்லை. பிச்சை பிச்சை முறையிலும் கேட்கலாம், கௌரவமாகவும் கேட்கலாம். சிலர் கௌரவ பிச்சை வாங்குகிறார்கள். கேட்க வேண்டியவன் கதவை திறந்து வைத்துக் கொண்டு கேளு என்கிறார். அந்த நேரம் குரத்தை விட்டு தூங்கிவிட்டு மற்ற நேரத்தில் அடியாரர்களிடம் கையேந்தினால் அவர்களால் எப்படி எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும்? இதனால் ரமலானுடைய தஹஜ்ஜுதையாவது எல்லா வீடுகளிலும் கணவனும் மனைவியும் தாயும் தந்தையும் பிள்ளைகளும் அனைவர்களும் கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் கேட்போம். இஃப்தார் அல்லாஹ் நோன்பு துறக்கும் நேரத்தில் அடியாரை சந்தோஷமாக பார்க்கும் நேரம். அந்த நேரத்தில் எங்களுடைய கவலைகளை சொல்வோம், சதகாக்கள் கொடுப்போம். இந்த மூன்றும் எமது சமூகத்துக்குள்ள சகல பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கு மிக லேசான வழி. ஆகவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய தீனை சரிவர விளங்கி ஈமானிய நெஞ்சத்துடன் அந்த அந்த விடயங்களுக்கு முகம் கொடுப்பதற்கும் தீனுக்காக எங்களை அர்ப்பணிக்கவும் தீனுடைய அமல்களை சரியாக செய்வதற்கும் எல்லா வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. முழு மனித சமுதாயத்தில் உள்ள எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. எங்களை உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வதற்கு நீ கிருபை செய்தருள்வாயா. முஸ்லிம் சமுதாயத்துக்கு வந்திருக்கும் எல்லா வகையான நெருக்கடிகள், ஆபத்துகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள், கடன்கள், பொருளாதார ரீதியான வீழ்ச்சிகள் அனைத்திலிருந்தும் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை யாரெல்லாம் நீ பாதுகாத்துருவாயா. அவர்களை மீளவும் நல்லொரு நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருவாயா. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கண்ணியப்படுத்துவாயா. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கண்ணியப்படுத்துவாயா. உனது இஸ்லாம் நீ அதனை கண்ணியப்படுத்தியா அல்லா. அந்நியர்களுடைய கரங்களினால், அவர்களுடைய அதிகார பிடிகளினால் எங்களுடைய இஸ்லாத்துக்கோ முஸ்லீம்களுக்கோ எந்த விதமான அச்சுறுத்தல்களும் பாதிப்புகளும் வந்துடாமல் பாதுகாத்திரியா அல்லா. உனது கிதாபில், உனது குரானில், உனது அன்பு நபியின் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சட்டத்தையும் நீ பாதுகாத்திரியா அல்லா. அஹ்காம்களை பாதுகாத்திருவாயா. அதனை எங்களுடைய வாழ்க்கையில் பாதுகாக்க வழியும் செய்து தந்துடுவாயா. யாருலா அந்த அஹ்காம்களை யாருமே இல்லாதொழிக்கு இடமளிக்காது யாருலா. எங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பாயாக, உள்ளங்களை பாதுகாப்பாயா. முஸ்லீம்களுடைய உரிமைகளை யாருலா பரிபூர்ணமாக தந்தருள்வாயா. இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் தீனை எடுத்து சொல்லுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயா. யாருலா எங்களை கொண்டு பல மனிதர்கள் இந்த தீனுக்குள் வருகின்ற பாக்கியத்தை நீ தந்தருள்வாயா. எங்களுடைய சொல் செயல், எங்களுடைய செயற்பாடுகள், பொருளை கொடுக்கல் வாங்கல் அனைத்தையும் அந்நிய மக்களுக்கு ஹிதாயத்துக்கு காரணமாக ஆக்குவாயா. யாரை பார்த்தும் அந்நியவர்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகாமல் நீ பாதுகாத்துருவாயா. நற்பண்புகளை வெளியாக்குவாயா, நற்பண்புகளை வெளியாக்குவாயாக, நற்பண்புகளை வெளியாக்குவாயா. யாருலா எங்களுடைய தீனுடைய விவகாரங்களில் எங்களை இஸ்திரமாக்குவாயா, இஸ்திகாமத்தாக்குவாயாக. பாவம் பாவிகளாக ஆக்காதையா அல்லா. எந்த ஒரு பாவத்துக்கும் வழிகாட்டிகளாக ஆக்கிறாதையா அல்லா. வழிகடர்களாக ஆக்கிறாதையா அல்லா. எங்களுடைய எந்த ஒரு சொல்லும் செயலும் மக்களை நரகத்துக்கு அனுப்புகின்ற செயலாக சொல்லாக ஆக்கிவிடாதையா அல்லா. உன்பக்கம் திருப்புகின்ற சொல்லாக, செயலாக, செயற்பாடுகளாக யாழ்லா மாற்றி அமைத்திருவாயா. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இஹ்லாசுடன் உன்னை சந்தோஷப்படுத்தவே செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயா. முகஸ்துதியிலிருந்து பாதுகாப்பாயாக. ரியா அன்பு சும்மாத்தன் செய்வதை விட்டு நீ பாதுகாத்தருள்வாயா. உன்னிடத்திலே அனைத்துக்கும் கூலி எதிர்பார்க்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்தருள்வாயா. நல்லவைகளுக்கு யாரெல்லாம் காரணகர்த்தாக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் நீ உதவி செய்வாயா. அவர்களை கபூல் செய்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுடைய உடலிலே ஆபியத்தை கொடுப்பாயாக. அவர்களுடைய சந்ததிகளை முபாரக்கான பரக்க செய்யப்பட்ட சந்ததிகளாக ஆக்குவாயாக. அவர்களுடைய உடல் நலம் அனைத்தையும் தீனுக்கு செலவழிக்கும் பாக்கியத்தை நசீவாக்குவாயா. ஹலாலான வருமானங்களை நசீவாக்குவாயா. ஹராத்தில் இருந்தவர்களை பாதுகாத்தருள்வாயாக. எங்களையும் பாதுகாத்தருள்வாயா. அல்லாஹ் உலக நாடுகளிலும் எமது குறிப்பாக எங்களுடைய நாட்டிலும் உள்ள எல்லா மஸ்ஜிதுகளையும் பாதுகாப்பாயா. மதரசாக்களை பாதுகாப்பாயா. இஸ்லாமிய நிலையங்களை பாதுகாப்பாயா. தீன் வளர வேண்டுமென்று இஹ்லாசுடன் எங்கெல்லாம் முயற்சிகள் நடக்கிறதோ அந்த இடங்களை நீ பாதுகாத்தருள்வாயா. தீனுக்குள்ளும் வெளியிலும் உள்ள தீனுடைய எதிரிகளை விட்டும் எங்களை நீ பாதுகாத்தருள்வாயா. ரப்பி ரஹ்மானே, உன்னுடைய மிகப்பெரும் கிருபையை கொண்டு இந்த துஆவை கபூல் செய்தருள்வாயாக. ربنا تقبل دعانا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين فالحمد لله رب العالمين قل للكون
وقل السلام عليكم ورحمه الله وبركاته மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.